நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய தியானத்திற்காக தியத்திரா பட்டணத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 3:3 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். போதும். இங்கே நாம் முதல் பகுதியில் நாம் வாசிக்கிறோம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மணந்திருப்பு. இங்கு வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே ஆண்டவர் எல்லா சபைக்கும் மனம் திரும்புகிற காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வரிசையிலே சர்தை பட்டணத்து சபை எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து இந்த வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள் நம்மளுக்கு அநேகமாக இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு தேவைகள் வரும்போது நாம் என்ன செய்வோம்? ஆமாம், கேட்போம். பக்கத்து வீட்டில் கேட்போம், பணக்காரங்கிட்ட கேட்போம், படித்தவங்கிட்ட கேட்போம், இவங்களுக்கு இது தெரியும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட போய் கேட்போம், அவங்க எனக்கு தெரியாதும்பாங்க. எல்லா பக்கமும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே வழி, ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதும், எல்லாமே கொடுப்பார். ஒரு மனுஷங்கிட்ட வந்து அவன் வந்து இன்னொரு ஆளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு மனுஷன் யாரையாவது பார்த்து உனக்கு என்ன வேணும், நீ கேட்கறதெல்லாம் நான் தருவேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த அதிகாரம் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. அதான் என்ன என்ன கேட்டிருக்கிறான்? ஆஹா, இல்லை இல்லை இல்லை. ஆமாம், அது கேட்டதுனால ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். ஆமாம், கரெக்டாக அந்த கேட்டதை கொடுத்தான். ஆனால் என்ன வேணாலும் உனக்கு கேள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சப்போஸ் வேறு ஏதாவது அந்த ராஜானால் கொடுக்க முடியாத காரியத்தை கேட்டிருந்தா எப்படி கொடுப்பாரு? சொல்லுங்க. இங்கே நாம் பார்க்குறோம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மணந்திருப்பு. அப்போ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய அதிகாரம் உலகத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் இருக்குது. இல்லை, ஆண்டவர்கிட்ட நீ என்ன வேணாலும் கேளு, நீ கேட்கறது என்னவா இருந்தாலும் நான் உனக்கு தருவேன். ஆமாம், ஏசையால் நம்ம வாசிக்கிறோம், ஆகாசை பார்த்து நீ ஆழத்திலிருந்தாலும் கேளு, ஆமாம் உயரத்திலிருந்தாலும் கேளு, என்ன வேணாலும் உனக்கு நான் தருவேன், என்னால் முடியாதுங்கிற காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைக்கு நாம் தடுமாறி தடுமாறி கடைசியாக என்ன போய் கேட்போம்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட வகை எந்த மாதிரி வகையிலெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம்? அதான் எப்படி அந்த என்ன வடிவத்தில் அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்? சுகம் கொடுங்கன்னு சும்மா வாய் திறந்து சொல்லுவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன வார்த்தையை சொல்லலாம்? ஆ, ஜபம். ஜபத்தினால நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அநேக காரியங்களை கேட்கலாம். விண்ணப்பத்தினால ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாம். அப்புறம் ஆண்டவரை துதித்து பாடி அவரை போற்றினதுக்கப்புறம் நாம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். இப்போ போன உடனே ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு பைக் வேணும், ஒரு கார் வேணும், வீடு வேணும்னு சொல்லி கேட்டால் கிடைக்காது. அப்போ ஆண்டவர் நல்லவர், இம்மட்டு எனக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ராஜாக்களை போய் பார்க்கும்போது ராஜாக்கிட்ட ஒரு காரியம் கேட்கணும்னு சொன்னால் உடனே கேட்க மாட்டாங்க. ராஜா நல்லவர், அவர் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தார், ராஜாக்கிட்ட படை நிறையா இருக்குது, ராஜாக்கிட்ட ஜனங்கள் நல்லா இருக்காங்க, ராஜாவுடைய நாட்களில் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜாவை புகழ்த்தினதுக்கப்புறம் தான் ராஜாவே எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குறையை கேட்டு வாங்குவாங்க. அது சாதாரணமாக மனுஷனுடைய இயல்பு. ஆஃபீஸில் லெட்டர்லாம் எழுதும்போது ஒரு விண்ணப்பத்தை நம்ம சொல்லும்போது, இப்போ ஒரு இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னீங்களே, ஜனாதிபதிக்கு என்னுடைய வணக்கம். இந்த நாட்களில் நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களுடைய ஆட்சி நல்லா இருக்குது, உங்களுடைய அதிகாரிகள் நல்லா திறமையாக வேலை செய்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை துதித்து பாடி போற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினதுக்கப்புறம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஜபத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறது, வேறு இப்படி இன்னொன்று இப்படி ஜபத்தில் கேட்டு நம்மளுக்கு கிடைக்கல அப்புறம் நாம் என்ன பண்ணலாம், உபவாசத்தில் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காராம், உபவாச ஜபம் பண்ணி கேளுங்க நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காராம். அது ஜபந்தான், ஜபம் வந்து கேட்கப்படாதனால உபவாசம் வந்து ஜபம் பண்ணுறாங்கன்னா அவங்க பாவ அறிக்கை இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உபவாசம் ஜபம் பண்ணும்போது என்ன நடக்குது, அவங்க பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரே எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னியும் எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி, அப்பவும் ஜபந்தான், ஜபம் வந்து சரியாக இல்லாதனால அவங்க பாவம் அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அதான் உபவாசம். வேற என்ன வகையில் கேட்கலாம், அதான் முதல்ல சொல்லியாச்சு, துதிச்சதுனால அதை ஜபம் பண்ணி கேட்குறேன்ட்டு. பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு, கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு, ஜபம் பண்ணி கேட்கல, வாசம் பண்ணி கேட்கல, என்ன பண்ணியும் கேட்கல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்,
பொருத்தனை
பண்ணலாம். ஆமாம், இதை செஞ்சால் நான் உனக்கு இன்ன காரியத்தை செய்வேன். அப்போது ஆண்டவர் சமூகத்தில் ரெண்டு வகையில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஜபத்தினால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், ரெண்டாவது ஜபத்தினால் கேட்டு கிடைக்கலனா பொறுத்தனையினால் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஜபத்தினால் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம். மல்கி எழுதின புஸ்தகம் 3:7-10 வாசிப்போம். மல்கியா 7:3, இல்லை மல்கியா மன்னிக்கவும் 3:7-10 வாசிப்போம். ஜெப விண்ணப்பத்தினால நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நாம் திருப்பி என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்துக்கு மன்றாடின, இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருந்தது, எனக்கு விடுதலை கொடுத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அடுத்த வாரம் அல்லது வருகிற நாட்களில் நாம் போய் சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் இந்த நன்மைகளை செய்ததற்கு நம்ம ஆண்டவருக்கு என்னத்தை செலுத்தணும், ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறோம், அப்போ நம்ம ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது ஒருவரும் வெறுங்காய வரக்கூடாது. ஆமாம், அவங்களால என்ன காணிக்க முடியுதோ அதை கொண்டு வரலாம். அப்போ தெரியாதவங்க வரும்போது காணிக்க கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை தெரிந்தவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை ஜபத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்கிற சமயத்தில் அவர்கள் காணிக்கையிலையும் கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா தசம பாகத்தையும் கொண்டு வரலாம். அப்போ இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுறோன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டதுனால நம்ம இதை ஆண்டவருக்கு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுத்ததுனால என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு தசம்பாகம் காணிக்கையை கொடுத்து நாம் ஆண்டவரை சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் சோதித்து பார்க்கறதுக்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோன்னா, ஆமாம், ஆண்டவரை நாம் வஞ்சிக்கிறோம், ஆண்டவரை நாம் வஞ்சிக்கிறோம். இப்போ எல்லாம் நினைப்பாங்க, ஊழியக்காரங்க எங்கே போனாலும் சரி இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்குவாங்க, அப்பா தாசம் காணிக்க கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதே விடாமல் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்களுக்கு தேவையான காரியத்திற்காக ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா ஊழியக்காரனை எப்படி ஆண்டவர் போஷிப்பார்? ஆகாயத்து பறவைகளை கொண்டு போஷிப்பார், ஆமாம் காகங்களை கொண்டு வந்து போஷிப்பார், நம்மளுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களை கொண்டு வந்து ஆண்டவர் ஊழியக்காரனை போஷிப்பார். ஊழியக்காரனுக்கு எங்கிருந்தால் அது ஆசீர்வாதம் வந்துடும், சபை ஜனங்கள் மூலம்தான் வரணுங்கிற கட்டாயம் இல்லை, அல்லது தசமமாக காணிக்கினால தான் ஊழியக்காரன் பழக்கினு ஆண்டவர் வைக்கலை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை எங்கிருந்தால் அது ஆண்டவர் கொடுப்பார். அப்போ ஊழியக்காரனை போஷிக்க வேண்டியது அவருடைய வேலை, தசமமாக காணிக்கிறதுனால நீ சாப்பிடுன்னு ஆண்டவர் கொடுக்கல ஊழியக்காரனுக்கு. அப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இதனால் என்ன காணிக்க தசம்பா கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்?
அப்பொழுது நான் வானத்தில் பணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டோனோ என்று அதனால் என்று சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கருத்து சொல்லி.
அப்போ உங்களை சோது, உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்குன்னு சொன்னால் யாருக்கு? ஆவிகளுக்கு. சரி, அப்ப காணிக்க தசமபாகம் கொடுக்கறதுனால என்ன வந்து சேருது? அது திறந்து ஆண்டவர் கொடுக்கிறார், கொடுக்கறதுனால என்ன வந்து சேருது? நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்ல, என்ன ஆசீர்வாதம்? அதான் என்ன என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது இப்ப, அதான் கேள்வி. இப்போ 10 வசனம் வாசிங்க. போது போது, என் ஆலயத்தில் தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள். அப்போ என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி காணிக்கையிலே கொண்டு
வாருங்க.
பண்டகசாலைங்கிறது ஆமா,
பண்டசாலை
தான் கரெக்ட். பண்டகசாலைங்கிறது ஸ்டோர் ரூம், அது அங்கே அது ஸ்டோர் ரூம் தான். சரி, இந்த ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது சொல்லுங்க பாப்போம். இது எழுத்தின்படி உண்டான ஆலயம் இல்லை, இது ஆவிக்குரிய ஆலயம். அப்போ நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ நம்முடைய இருதயமே தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் செய்கிற இடம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பலகணியை திறந்தா ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்துக்கு கிடைக்கும். சரி, அப்போ இருதயத்தில் பண்டகசாலை, இருதயத்தில் ஆகாரம் நம்மளுக்கு உண்டாயிருக்கும். அப்போ ஆகாரம்னு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாயிருக்கும்? தேவனுடைய வார்த்தைகள். அது வந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிறைஞ்சிருக்குமாம்மா, அப்படின்னா அளவுக்கு அதிகமான தேவனுடைய அறிவு நம்முடைய இருதயத்தில் நிறைஞ்சிருக்கும். சோத்திரம். இப்போ நிறைஞ்சிருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நிறைஞ்சிருக்குதா இல்லையாங்கிறத போயிட்டுருக்கு, பார்ப்போம்
என்னன்னு.
இந்த இடங்கள்லாமல் போக மாட்டேன், எத்தனை சேர்த்து வச்சாலும் சரி அது அங்கே இடம் அப்படி இருக்குது. சோத்திரம். அப்போ இந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் வர்றதுக்கு வாசல் எதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை அது உள்ளே இருக்கிறது வெளியே வர்றதுக்கு தான் வாய், உள்ளே போகிறதுக்கு. இப்போ பண்டகசாலைக்குள்ளே உள்ள என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது வெளியில் வாய் வழியாக தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இருதயத்துக்குள்ளே போகிற வழி எது? இல்லை, காது வழியாக கேட்கறது கிடையாது. இங்கே வசனத்திலே இருக்குது பாருங்க, பத்தாம் வசனம் வாசிப்போம்.
ஆ
சோதிச்சு பார்க்கறதுல இருதயத்துக்குள்ள பண்டகசாலைக்குள்ள ஆகாரம் வர்ற வழி எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஆண்டவரை சோதிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரியுது, இல்லாட்டா வஞ்சிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியுது. இதெல்லாம் வஞ்சிக்கிற மாதிரி தான் தெரியுது ஆண்டவரை. இல்லை இல்லை, இங்க எந்த வழியில இருதயத்துக்கு போகுது, இப்போ வெளியே வர்ற வழியே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதையும் அடுத்தது பார்ப்போம், எப்படி உள்ளே போயிருக்குதுங்கிறத பார்த்துருவோம், உள்ளே என்ன இருக்குங்கிறத பரிசோதித்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இப்போ ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் எப்படி ஆண்டவரை சோதிச்சிருக்கிறீங்களா, வஞ்சிச்சிருக்கிறீங்களா, உள்ளே என்ன இருக்குங்கிறது இங்கே வசனத்தை அனுப்புனா போது உள்ளே இருக்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எப்படி மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இன்னைக்கு அதிநவீனமான ஸ்கேன் கருவி, அந்த கருவி இந்த கருவியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை அனுப்பினோம்னா இந்த எந்த ஸ்கேனும் போகாத இடத்துக்கு இருதயத்துக்குள்ளே ஸ்கேன் வந்து போகவே போகாது, உள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அனுப்புனேங்களே அந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அங்கே ஃபாரின் மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உலக பிரகாரமான காரியம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபாரின் மெட்டீரியல். அது உள்ளே இருந்ததுன்னா இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தேவனுடைய வார்த்தையை போட்டால் போதும், கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றா உள்ளே போகிற வழியை செக் பண்ணணும், இல்லாட்டினா வெளியே வர்ற வழியை செக் பண்ணணும். ரெண்டு வழியை செக் பண்ணோம்னா உள்ளே என்ன சரக்கு இருக்குது கண்டுபிடிச்சிடலாம். சோத்திரம் எப்படி இருதயத்துக்குள்ளே போகுது? அப்படி இல்லை, வசனத்தில் என்ன சொல்றது சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், எல்லாரும் அந்த தசம்பாங்க காணிக்கை பற்றி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது எப்படி ஆண்டவரை சோதிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது எண்ணத்தின் பலகணியை திறந்து வானத்தின் பலகணியை திறந்து பாருங்க. பைபிள் வாசிக்கிறதே நம்மளுக்கு பக்கம் பக்கமாகவே எல்லாம் இருக்குது, அங்கங்கேயே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. வானம், வானம்னா என்ன சொல்லுங்க? வானம் நம்மளுக்கு எங்க இருக்குது? நம்மளுக்கு வானம் எங்க முடியுது? தலைக்கு மேல முடியுது. அப்ப வானத்தின் பலகணி திறக்கிறதுனா நம்முடைய இருதயம் அல்லது அறிவுல நம்மளுக்கு அறிவு திறக்கப்படுகிறது. அது எங்க சொன்னீங்க? அறிவு அந்த வானத்தின் பலகடியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வானம் சாத்தி கிடக்குது. அப்புறம் எப்படி நீங்க சொன்னு சொல்லி சொல்றீங்க? அதுவே கண்டுபிடிக்க முடியல. வானம் சாத்தி இருக்கிறதுனாலதான், வானத்தின் பலகணி சாத்தி
இருக்கிறதுனாலதான்
தலைக்கு மேல. அப்படின்னா நம்முடைய அறிவுல நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தாராளமாக நம்மளுக்கு கிடைக்கும், அதை நம்ம இருதயத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். அறிவு தான் தலையில், அறிவு தானே இருக்குது. அதான் தலையில் அப்போ அறிவு அறிவு மந்தமாக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பலகணி சாத்தி இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சதுன்னா கொஞ்சம் தான் திறந்துருக்குது. அப்போ ஆண்டவரை வந்து சோதிக்கிறதுக்கு பதிலாக வஞ்சிக்கிறதுனால ஆண்டவர் சாத்தி வச்சிட்டார். அப்போ நிறைய பேருக்கு அதனால தான் என்னென்னமோ கேட்பாங்க, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த அறிவில் ஏற்றுக்கொண்டு இருதயத்துக்குள்ள போய் எங்கே தங்காது, திருப்பி கேட்டால் அது நம்மளுக்கு என்னமோன்னு சொல்லி தெரியாது. சோத்திரம். அப்போ ஆண்டவரை வந்து சோதிக்கிறதுனால பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை என்ன ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள். அதை பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு நம்முடைய அறிவில் திறக்கப்பட்டு அந்த அறிவின் மூலம் நம்முடைய இதயத்தில் போய் சேகரித்து அந்த வார்த்தை நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல இடத்துக்கு உபயோகமாகுது. இப்போ நம்ம அறிவாக இருந்தால் தான் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அதிக சம்பளம் கிடைக்கும். அறிவாக இருந்து ஒரு வேலையை செஞ்சால் தான் நம்ம ஆபத்து இல்லாமல் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அறிவோடு இருந்து வேலைகளை செஞ்சால் தான் நம்ம வந்து அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியும். அதிகமாக அறிவோடு இருந்து வேலைகளை செஞ்சால் தான் சுறுசுறுப்பாக சீக்கிரம் அந்த வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும். நம்ம அறிவாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை நாம் கொடுக்க முடியும். இப்படி இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பண்டகசாலையில் சேர்த்து வச்சுருக்கும் போது நாமளும் சாப்பிட்லாம், அடுத்தவங்களுக்கும் சாப்பிட்றது கொடுக்கலாம். சோத்திரம். உபாகமம் 28:12 வாசிப்போம். ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்துல இது ஒரு ஆசீர்வாதம், ஏற்ற சமயத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். எப்படி ஏற்ற சமயத்துல தேசத்துல மழை பெய்யுது? வேணும்னா உடனே மழை பெய்யுமா? ஆமா, என்ன காரியத்தை எப்படி பேசுறேங்கிறத உடனே பேசக்கூடிய ஞானம். அப்ப ஸ்டோரூம்ல கொஞ்சம் இருக்குது. இப்பதான் அந்த போற வர வாசலை திறந்து விட்டதுக்கு வானத்தின் பலகணியை கொஞ்சம் திறந்து இருதயத்துல என்ன பொக்கி சேர்க்குன்னு பார்க்கும்போது இப்பதான் தெரியுது சரியான நேரத்துல சரியான வார்த்தை பேசுறது. அப்ப இன்னும் பொக்கிசங்கள் எல்லாமே பரிசோதிக்கும் போது ஒன்னு ரெண்டு இருக்குதா இல்ல நிறைய இருக்குதாங்கிறத இன்னும் தெரிஞ்சிருப்போம். இப்ப பாருங்க அதுக்கு அடுத்ததுல என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். நல்ல பொக்கிச சாலையாகி வானத்தை திறப்பார். வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு இங்க வானம் திறந்தாதான் இங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆமா, நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட தேவனுடைய ஞானம் இருந்தாதான் அந்த வேலையை நல்ல செவையா செஞ்சு முடிக்க முடியும். இல்லைன்னா வேலை செய்வான், அது எங்கேயோ போய் முடியும், கடைசியில் தப்பு தப்பா போய் முடியும். ஆமாம், 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரம் 2 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஏற்ற சமயத்தில் பேச வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் தான் கொடுக்குறார். அது ஒரு ஏசையில் இருக்குன்னு நினைக்கிறேன், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி கல்விமான்களுடைய ஞாபகம் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஏசையா 43 நினைக்கிறேன். கல்வி மகன்களின் நாவை 4:3 பார்ப்போம். ஏன்னா ஏற்ற சமயத்தில் பேச வேண்டிய கல்வி மகன்களின் நாவை நான் உனக்கு கட்டளை இடுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்க முடியும். அப்போ ஏற்ற வேளையில் சமயத்திற்கேற்ற வார்த்தையை நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி நம்ம வாயில் பேசுகிறதும் மட்டும் இல்லாமல் செயலில் நம்ம செய்யும் போதும் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அப்போ வார்த்தையிலையும் தேவனுடைய ஞானம் இருக்கிறது, கிரியிலையும் தேவனுடைய ஞானம் இருக்கிறது. இப்போ உபாகமம் 28:12 வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எப்படி இது சொல்லுங்கப்பா? வார்த்தை ஞானமா பேசிட்டோம், கிரியே நல்லா செஞ்சிட்டோம், இப்ப ஆண்டவர் இங்க வட்டி கொடுக்கறத ஆண்டவர் சொல்லி இருக்காரு. சோத்திரம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க வட்டி கடை நடத்துறதுக்கு இந்த வசனம் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்படின்னா நீ மற்றவர்களுக்கு நிறைய ஆலோசனையை கொடுப்பாய், நீ மற்றவர்கிட்டிருந்து ஒரு ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு நேரிடாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஞானம். சோத்திரம். உபாகமம் 28:23-24 வாசிப்போம். சோத்திரம் பாருங்க, வானம் அடைச்சாச்சுன்னா என்ன பிரச்சனை நடக்குது பாருங்க. இப்போ மலை வானத்தின் பலகணி திறந்து இருக்குது, ஆண்டவர் இடங்கள்லாமல் போக மட்டும் ஆசை வச்சிருக்காரு. இப்போ வானத்தின் பலகணி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். பாருங்க, வானம் எங்க முட்டுதுன்னு சொன்னா நம்ம தலைக்கு மேல முட்டுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இங்க தலைக்கு மேல வானம் முட்டுதுங்கிறது இந்த வசனத்துல இருக்கு. அப்ப உன் தலைக்கு மேல இருக்கிற வானம், வானம் முடிகிற இடம் நம்ம தலைக்கு பக்கத்துல வந்த முடியும். தலைக்கு மேல இருக்கிற வானம் வெங்கலம். ஆமா, தலைக்கு மேல இருக்கிற வானம் வெங்கலம். அப்படின்னா அறிவு வந்து எப்படி இருக்கும்? வெண்கலம் எவ்வளோ ரொம்ப கடினமாக இருக்கும். மரம் மண்டான்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப உறுதியாக இருக்கும். ஃப்ளைட்டு மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெங்கலம் தான். ஃப்ளைட்டு மெட்டீரியல் தான் வெங்கலத்தில் இருக்கும். ரொம்ப எடை கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப உறுதியானது. வானம் வந்து இப்படி வெங்கலமாக இருக்குது, கீழே பூமி பார்த்தீங்கன்னா இரும்பாக இருக்குது. அப்போ கீழே இருக்கிற பூமின்னா என்னன்னு சொல்லலாம், அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? பூமியின சரீரம் இல்லை, உனக்கு கீழே இருக்கிற பூமி இரும்பா இருக்கும். அப்படின்னா செயல், செயல் வந்து அவ்வளவு இரும்பு மாதிரி கஷ்டமா இருக்கும், அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ வானம் வெங்கலம் அப்படின்னா நம்முடைய அறிவு சிந்தனைகள் இல்லாமல் மரம் மண்டையாக இருப்போம், வேலை செய்கிறதுல சோம்பேறியாக இருப்போம், ஒன்றும் வேலை வராது நம்மளுக்கு. லேவிராமம் 26:10 இல்லை சாரி 26:19-20 லேவிராமம் 26:19-20 இங்க பாருங்க, வல்லமையின் பெருமையை முறித்து அப்போ இதுல வந்து எந்தத்தினால இந்த வான வெங்கலம் ஆகுது அல்லது பூமி இரும்பு ஆகுதுன்னு சொன்னா என்ன சாபம், சாபம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஆமாம், பெருமை. உங்களது வல்லமையின் பெருமை, என்னால் எல்லாம் முடியும், நாம் போய் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்கிற நிர்பந்தம் எனக்கு இல்லை, நான் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு வருது. அப்போது என்னால் முடியும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, தேவனுடைய உதவி தேவையில்லை, தேவனுடைய வார்த்தையினுடைய உதவி எனக்கு தேவையில்லை, தேவனை துதிக்கணும், பாடணும், போற்றணும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற இது வந்து எனக்கு கட்டாயம் கிடையாது, எனக்கு திறமை இருக்குது, அதனால் நான் வந்து எல்லாம் செய்வேன்னு சொன்னால் அந்த திறமை எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வானம் திறந்துருக்கிறதுனால தான் அந்த திறமை வருது. அந்த வானத்தை சாத்தியாச்சு, அப்புறம் மண்ட மூளை வேலை செய்யலைன்னா எல்லாம் ஃபெயிலியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேலை செஞ்சாலும் அதில் எந்த பயனும் கிடைக்காது, எந்த வேலை செஞ்சாலும் அதில் நம்ம மனுஷனுக்கு எந்த பயனுமே இருக்காது. என்னமோ வேலை செய்வான், உதாரணம் சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு, ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருக்கோம், ஆனால் என்ன பயன்? என்னமோ வேலை செஞ்சுருப்பாங்க, ரிசல்ட் ஒன்றுமே வராது. மாதம் முழுவதும் வேலை செஞ்சுருப்பாங்க, அல்லது மாதம் முழுவதும் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதனுடைய டேர்ன் ஓவர் அப்படின்னா அது திரும்பி என்னவா வருதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம், அறிவு திறமை குறைஞ்சி போகும்போது நம்ம பாட்டுக்கு என்னது, நம்ம திறமையில நம்ம பாட்டுக்கு செய்வோம், அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்காது, விருதாவில் செலவாகும். அப்புறம் தேசம் அப்படின்னா தேசம்னா அவனை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களும் அந்த நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குதோ அந்த அறிவில் வந்து எந்த கனி எந்த பிரதிபலனுமே இருக்காது. நான் இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்போம், ஆனால் அந்த மரம் பூவும் பூக்காது, காயும் காய்க்காது, பழமும் சாப்பிட மாட்டோம். எப்படி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை உண்டாக்குமே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி இங்கே விருட்சன்னு சொன்னால் அறிவு. அப்போ அதில் ஏதாவது ஒரு பழம் கிடைக்கணும்ல, ஒரு பழம் பூவும் இருக்காது, பிஞ்சு இருக்காது, காயும் இருக்காது, எந்த ஒரு பிரதிபலனும் இருக்காது, எல்லாம் எனக்கு தெரியும், மரம் பச்சை பச்சையாக நிறைய நிற்கும். நீங்கள் சில இடங்களுக்கு போனீங்கன்னு இல்லை, நிறைய பசுமையாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் சில இடங்களில் பசுமையாக இருக்காது, எங்கேயாவது ஒன்று ரெண்டு செடி முளைச்சிருக்கும், ஆனாலும் அங்கே சாப்பிட்றதுக்கு தேவையான காரியங்கள் நம்மளுக்கு அங்கே இருக்கும். அப்படின்னா நிறைய பச்சை பச்சையாக இருந்து இருந்து ஒரு மரமும் ஒன்றும் காய்க்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் அதனால? அப்படியே இருந்ததுன்னா அது ஃபாரஸ்டில் இருந்து மழை தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு, அதனால பசுமையாக இருந்து நம்மளுக்கு இயற்கையான மழை எழுத்தின்படி மழை வர்றதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய அறிவு இருக்குது, திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவு நம்மளுக்கு பயன் கொடுக்காமல் இருந்தால் அந்த அறிவு நம்மளுக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. சகரியா 10:1 சகரியா
10:1
போதும். பின்மாரி மலை மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ பின்மாரி மலை எல்லாத்துக்கும் மொத்தமாக கிடைக்குமா? ஆமாம், பின்மாரி மலை அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக தான் ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஆனால் முன்மாரி மலை அப்படி கிடையாது. முன்மாரி மலை வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சு. இப்போ 120 பேர் கூடியிருந்தாங்க, அந்த இடத்துல முன்மாரி மலை பெய்தது. ஆனால் பின்மாரி மலை வந்து அப்படி கிடையாது. பின்னால் முடிவில் கிடைக்கிற ஆசீர்வாதம். பின்மாரி மலை இருந்தால் தான் ஒரு பயிர் வளர்ந்து நல்லா இதாகும்போது, பின்மாரி மலைக்கு அப்புறம்தான் அது நல்ல கதிர்களை விட்டு நல்ல புஷ்டியாகி அறுவடைக்கு சரியாக இருக்கும். முன்மாரினா விதைக்கிறதுக்கு தேவையான மலை. முன்மாரி பெஞ்சோன்னா உடனே விதைச்சிருவான், விதைச்சி அப்படியே செடி வளர்ந்து அப்படியே இருக்கும், பூவு பிஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே வராது, ஆனால் பயிர் மட்டும் நிற்கும். பின்மாரி மலை பார்த்தீங்கன்னா செமையாக அடிக்கு நிறைய வரும். அப்போ வளது என்னென்னா உடனே பூ விடு, உடனே பிஞ்சு விடு, உடனே காய் விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே
அறுவடை.
இல்லை முன்மாரியும் வேணும் பின்மாரியும் வேணாம். முன்மாரி இருந்தால் தானே விதைக்க முடியும். பின்மாரி மலை மட்டும் கிடச்சா எப்படி நம்ம பயிருக்கு இதாகும்? பின்மாரியில் விதை போட்டோன்னா அதுதான் வந்து பருவம் தெரிஞ்சு பயிர் செய்யுன்னு சொல்லி சொல்கிறது. அந்தந்த பருவத்தில் அந்த பயிர் போட்டால் தான் கரெக்டாக அந்தந்த மலைக்கு கரெக்டாக வரும். பின்மாரி காலத்தில் போய் விதையை போட்டான்னு என்ன, நல்லா பசுமையாக வளர்ந்துருக்கும், அங்கே மற்ற பயிரெல்லாம் பூ விட்டு பிஞ்சாயிருக்கு, இது மட்டும் அப்போ தான் வளர்ந்து கொஞ்சம் நிற்கும். அப்போ அதில் இன்னும் பிரயோஜனமாக கிடையாது. அப்போது இங்கே வந்து பின்மாரி மலை கடைசியாக கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்லது முடிவிலே கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் முன்மாரி மலையாக எல்லாத்துக்கும் கொடுத்துருவார். முன்மாரி மலைனா என்னான்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ பின்மாரி மலைன்னு சொன்னால் பின்மாரி மலை தனிப்பட்ட மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு. இதுக்கு அடுத்து இருக்கிற வசனத்தில் வாசிங்கன்னா அது தெரியும். 10:1-2-3 வாசிப்போம். போதும் இங்கே எப்படி வந்து பின்மாரி மலை இல்லாமல் ஜனங்க சதுரி போனாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. பின்மாரி மலை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் யாருன்னா முதல் காரணம் மேய்ப்பர்கள். என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 பாருங்க. அப்படின்னா மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விக்கிரகத்தை மாதிரி ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு எங்களுடைய ஊழி அழைப்பு இதுதாங்க, நாங்கள் இதை தான் செய்வோம், இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்தது தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு ஓடி 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 போனா அவன் வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லி இல்லாத பொய்ய போராட்டையும் சொல்லி ஜனங்களை தசமாக திருப்பி
விட்டுட்டான்.
இல்லை சரி, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து சொப்பனக்காரர்கள் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், இந்த தரிசனம் வந்து நேற்று இந்த தரிசனம் வந்து அப்படி வந்து ஒரு ஆளுகளை பார்க்கும்போது சிஸ்டர் உங்களை பற்றி இப்படி தரிசனம் பார்த்தேன், ஐயா உங்களை இப்படி தரிசனம் பார்த்தேன்
அப்படின்னு சொல்லி
சொல்லி போட்டு அந்த தரிசனத்தினாலேயே தேவனுடைய ஜனத்தை மோசம் போக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம்
ரைட். இதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிக்காம போயிட்டீங்களா? வீணாக தேற்றரவு பண்ணுகிறார்கள், வியர்த்தமாக தேற்றரவு பண்ணுகிறார்கள். அப்போ தேற்றரவு அப்படின்னா யாரு? தேற்றரவாளன்னா யாரு? பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன். அப்போ முன்மாரி மலையில பரிசுத்தாவியினால தேற்றவாளன் அனுப்பப்பட்ட பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் கிடைச்சிது. அப்போ அந்த ஆசீர்வாதங்களை சொல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனை குறித்து சொல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே வீணான தேற்றரவு பண்ணுகிறார்கள். வீணான தேற்றரவாளன்கள், சொல்லப்போனால் வீணானவைகளை கொண்டு தேற்றரவாளனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மெய்ப்பர்களை தண்டித்தேன், அப்புறம் கடாக்களை ஆமாம் ஆடுகள் வந்து ஜன விசுவாசியெல்லாம் ஆடுகள் கடாக்களை தண்டித்தன். இதில் பெரிய கடாவெல்லாம் யார்? மெய்ப்பு ஒரு ஆள் இருக்கிறான், ஆடுகள்லாம் இருக்குது. இந்த கடா பெரிய பெரிய கடா இருக்குது. ரெவரண்ட் தான் மெய்ப்பர், மூப்பர். பாருங்க வானத்தின் பலகணி உள்ள ஸ்டோர் பண்ணி எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது பாருங்க, இப்போ மூப்பர்கள் கடாக்கள் பாஸ்ட் ஒருத்தர் இருப்பார், கீழே நாலஞ்சு பேர் இருப்பாங்க. இவங்க வந்து ஜனங்களை இந்த பிரதர் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, பேசி 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 தனியாக ஒதுக்கி துரத்தியே விட்டுருவாங்க. அவங்க பார்த்து இந்த விசுவாசி என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏற்ற சபை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து தேடி 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 அவங்களே ஓடிடுவாங்க. அப்படி இன்றைக்கு ஆத்மாக்களை சிதறடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லாமல் அல்லது பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனுடைய வார்த்தைகளை சொல்லாமல் சொப்பனம் தரிசனம் இது அதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்களை சொல்லி ஆடுகள் சிதறடிக்கப்பட்டது. அப்போது யூதா கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிறந்த குதிரையாக ஆண்டவர் நிறுத்துகிறார். அப்படின்னா யூதா கோத்திரம்னு சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் அப்படியே இருக்கிற மாதிரியே பைபிளில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்புறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக அப்படியே விசுவாசிக்கிறது, அவங்க தான் வந்து யூதா கோத்திரம். ரோமர் 3:1-2 வாசிப்போம். ரோமர் 3:1-2 அப்போ யூதர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை யார் பெற்றிருக்காங்களோ அவங்க யூதர்கள். அதில் எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தையில் எந்த கலப்படமும் இருக்காது. அப்படியே ஆண்டவர் என்ன கொடுத்தார் நம்ம அப்படியே செய்யணும், அது எதையும் நம்ம மாற்றக்கூடாது. அப்படி பிடிவாதமாக இருந்து தேவனுடைய வார்த்தையில் மட்டும் நிலைத்திருக்கிறவர்கள் தான் யூதர்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து சிறந்த குதிரையாக யுத்தத்திலே நிறுத்துவார். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவனுடைய வார்த்தையை சகல ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறது. அப்போ இங்கே வந்து பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்கள் மொத்தமாக கூடியிருந்து ஜெபம் பண்ணி பண்ணுறதுனால கிடைக்காது. ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவருடைய சமூகத்தில் தனியாக காத்திருக்கணும், அல்லது தனியாக தியானிக்கணும், தனியாக தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கணும், சிந்திக்கணும், தனியாக தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இருதயத்தினுடைய அறிவு திறக்கப்பட்டு அவருடைய இருதயத்திலே தேவன் பின்மாரி மலையை ஊற்றுவார். அப்போ பின்மாரி மலை வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற காரியங்களில் அல்லது ஆசீர்வாதங்கள் மிகவும் நல்லா வலிமையாக வளர்ந்து முடிவு நல்லா கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா ஆயத்தமான வேலைகளை அது அந்த ஆசீர்வாதங்கள் செய்து கொண்டிருக்கும். அப்போ பின்மாரி மலைன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிவு வந்து சம்பூர்ணமாக இருப்பதற்காக தேவனுடைய அறிவு நம்மளுக்கு அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. இப்போ எல்லாத்துக்கும் முன்மாரி மலைனால கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் கொஞ்சம் பரிசுத்தாவினுடைய வரங்களில் கொஞ்சம் வரம் கொஞ்சம் நாள் ஆகும்போது அப்படியே காணாமல் போயிடுது. அப்போ அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், தீர்க்கு தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், இப்படி பலவிதமான காரியங்கள் ஒழிஞ்சு போகிற காரியங்கள் இருக்குது. இதில் நிலைத்திருக்கிற காரியமும் இருக்குது. அப்போ பின்மாரி மலை வரும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்கள் நல்ல முடிவை நோக்கி பயணம் செய்து தேவன் நினைத்த காரியத்தை அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேற்றும். யோபு 29:21-23 வரை வாசிப்போம். யோபு 29:21-23
எனக்கு சொல்லிக் கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாக இருந்தார்கள், என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துணித்துறையாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவர்ந்து திறந்திருந்தார்கள்.
போதும் போதும், இப்ப பாருங்க பின்மாறி எப்படி வருது, எப்படி வருது, அப்ப பின்மாறி மலை எப்படி வெளியே வருது? இப்ப பின்மாறி மலையை நான் வந்து பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து என்னுடைய காட்டுல மழை பெஞ்சிருக்குது. அது இல்லை, மௌனமா இருந்தா பேச முடியாதா? நீ பைபிள் இருக்கிற வார்த்தையெல்லாம் லைனா வாசிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்குது. அப்போ பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறத எப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம காமிக்கிறது? பாருங்க, யோபுக்கு வந்து பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது. யோபுக்கு யோபு சொல்றாரு, பாருங்க பின்மாறி மலை யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். வானத்தின் பலகைகளை திறக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் வருது, துளி துளியாய் வந்து இறங்குது. தேவனுடைய வார்த்தை மொத்தமாக அப்படியே வந்து இந்த ரகசியம் இது தான், இந்த ரகசியம் இதுதான்னு மொத்தமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல மாட்டார். ஒவ்வொரு வசனத்துலேயும் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், ஒவ்வொரு வார்த்தையிலையும் கொஞ்சம் கொஞ்சமான அறிவு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க பாப்போம், பின்மாறி மலை உங்களுக்கு கிடைச்சிருந்தா இப்ப இந்த வாசித்ததுக்கு அர்த்தம் நீங்க சொல்லிடலாம். ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல இது விவரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வார்த்தை யாரு பேசுறாரு? யோபு பேசுறாரு. யோபு அடுத்தவங்கள பார்த்து பேசுறாரு இல்லைங்களா, பேசுறாரு, யாரையோ பார்த்து பேசுறாரு. அப்போ யோபுடைய வார்த்தை என்னவா இருக்குதுன்னு யோபு சொல்றாரு அடுத்தவங்க கிட்ட. அவங்க அமைதியா இருந்து அடுத்தவங்க கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படின்னா யோபு சொல்ற ஆலோசனை கேட்டு மத்தவன் பேசாம இருக்கிறான். அப்படின்னா யோபு பேசும்போது அடுத்தவனுடைய இருதயத்துல அல்லது அறிவில கொஞ்சம் கொஞ்சமா போய் சேருது. இது கேட்டு இது புரிஞ்சுதா, இது புரிஞ்சுதா, இது புரிஞ்சுதா, இது கடுத்துதாது, இது கடுத்துதாது, இது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் மழை வரணும் அதுக்கு வேண்டி காத்திருக்கிறது போல யோபுடைய ஆலோசனைக்கு அவங்க பொறுமையாக அமைதியாக காத்திருந்தாங்க. காத்திருந்து பின்மாறி மலைக்கு எப்படி மனசன் காத்திருக்கிறானோ அந்த மாதிரி என்னுடைய பேச்சை கேட்டு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ பின்மாறி மலை இப்போ யாருக்கிட்ட இருந்து வருது? யோபுடைய வாயிலிருந்து வருது. அதே அடுத்தவனுக்கு போய் சேருது, அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேருது. அப்போ பின்மாறி மலைக்கு எப்படி காத்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி காத்திருக்குது பின்மாறி மலைக்கு? வயலெல்லாம் உழுது, வேலியெல்லாம் நல்லா நட்டு, மழை தண்ணி வந்தால் பயிரெல்லாம் சேதமாகாதபடி பயிருக்கெல்லாம் அணைச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க? பின்மாறி மலைக்கு முன்னால் விவசாய வேலைக்கு போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், போயிருக்கிறீங்க, ஆனால் பின்மாறி மழை வருது அப்படின்னா அதுக்கு ஆயத்தமாக என்ன பண்ணணும்? நாட்டியிருக்கிறோம், அதுக்கப்புறம் களை எடுக்கணும். இல்லாட்டினா பின்மாறி மழையில் அவ்வளோதான். ஆமாம், தெரியாமல் சும்மா சாகமாக வந்துடும். அப்போ பின்மாறி மழைக்கு காத்திருக்கும் போது முதல்ல களையை பிடிக்க எடுத்துடணும். களை எடுக்க போகிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா பின்மாறி மழைக்கு முன்னால். இப்படி பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறது, அதே மாதிரி நாம் ஆவிக்குரிய நிலைமையில் காத்திருக்கிறது. ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, அப்போ இனி நல்லா வளரணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? அப்போ நம்மளுக்கு வேண்டாத காரியங்கள்லாம் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாம் எடுத்து போட்டணும். அப்புறம் வரப்பெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், வேலியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அப்போ பிரமாணத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன ஏதுங்கிறத. அப்போ அடுத்தவங்க வந்து திருடுறதுக்குள்ளே வராமல் நம்முடைய எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இப்படி அந்த தண்ணி வந்தால் நிற்கிறதுக்கு உண்டான எல்லா வசதியும் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் பின்மாறிக்கு காத்திருக்கிறவன். அதே மாதிரி முன்மாறி மழையை பெற்று கொண்டவர்கள் தான் பின்மாறி மழைக்கு காத்திருக்க முடியும். முன்மாறி மழை என்னான்னு சொல்லி தெரியாதவன் பின்மாறி மழைக்கு காத்திருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஏற்கனவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை முன்மாறி மழையில் பெற்றுக்கொண்டவர்கள் அதை பக்குவப்படுத்தி வச்சு திரும்பவும் ஆண்டவர் இதில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்னு சொல்லி காத்திருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை துளி துளியாக வந்து தேவனுடைய வாயிலிருந்து பின்மாறி மழை புறப்படுகிறது. அப்போ யோகனுடைய வாயில் வர்ற வார்த்தைகளை இப்படியாக விவரிச்சிருக்கார். அப்போ யோகனுடைய வார்த்தைகளை பின்மாறி மழைக்கு ஒப்பாக இங்கே விவரித்து காண்பிக்கிறார். உபாகமம் 11:11 வரை வாசிப்போம். பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, வானத்தை அடைச்சிட்டாரு. என்னத்தினால அடைச்சார்னா, முதல்ல நம்ம வாசிக்கிற இந்த வசனத்துல, ஆமாம், தேவனுடைய காரியத்தில் உண்மையாயிருந்து தேவனுடைய பிரமாணங்களை நினைத்திருங்கள், தேவனுக்கு துதிக்கான மகிமையை செலுத்துங்கள், பத்தாவது இல்லாமல் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி. அப்போ முழு ஆத்மாவோடும் நாம் தேவனை சேவிக்கிறோம், ஆனால் அன்பு கூர்ந்து சேவிக்கிறோமா? அங்கே தான் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளில் பிரியமாயிருந்து தியானிக்கிறவன் பாக்கியவான். நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். எனக்கு ஆண்டவர் தியானிக்கிற கொஞ்சம் டைம் கொடுத்தாரு, கொஞ்சம் நேரம் இருந்தது, ஆனால் அதில் பிரியமாக இருக்கிறோமா அப்படின்னு அதில் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உனக்கு நான் என்ன பண்ணுவேன், திராட்சரசம், எண்ணெய், தானியம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் நம்மளுக்கு ஆகாரமாக இருக்கிறது தானியங்கிறது ஆவிக்குரிய ஆகாரம் தான். திராட்சரசங்கிறதுனா அது ஒரு ஆகாரம் அப்படின்னா, திராட்சரசம் சொன்னால் மற்றவர்களுக்கு இனிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள். என்னன்னு சொன்னால், நம்ம தவறு செய்யும்போது நம்ம திருத்திக் கொள்வதற்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஜனங்களுக்கு தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் செய்யும்போது நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு முன்மாறி பின்மாறி மழையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, 16 வாசிப்போம்.
நீங்கள்
போதும் போதும் போதும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்நிய தேவனுங்கிறது ரெண்டாவது காரியம், முதல்ல ஒரு காரியம். என்னை வஞ்சித்தீர்கள், பாருங்க மல்கியால இருக்கிற வார்த்தை இங்க வருது, என்னை வஞ்சித்தீர்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நீங்க கொடுக்காதனால, அங்கே இருதயத்தில் ஆண்டவர் வஞ்சித்ததுனால, அங்கே ஆண்டவரும் வஞ்சித்ததுக்கிறாரு, அதனால இருதயத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்போ ஆண்டவரை வஞ்சித்ததுனாலையும், அதுக்கப்புறம் ஆண்டவர் வஞ்சித்ததுக்கப்புறம் அடுத்தது ஆண்டவர் இல்லாமல் அந்நிய தேவர்களை, அப்போ இது இப்படி நம்ம இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு மனசனாகவே ஒரு தேவ பக்தியை உருவாக்கி, ஆமாம் அந்த மாதிரி காரியங்களை பின்பற்றி போகும் பொழுது அதை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேவனுடைய கோபம் வந்ததுன்னா என்ன நடக்கும், அதான் என்ன நடக்கும், ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய கோபாக்கணி இருக்குதுன்னு இல்லை, அதான் என்ன என்ன நடக்கும், அவன் எப்படி அதை உணர்ந்துக்கலாம், வானத்தை அடைச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அறிவில்லாம ரொம்ப மக்கா இருப்பான். ஆமா, கர்த்தர் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாக அழைத்து போவீர்கள். நீங்கள் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அந்த ஆசீர்வாதத்திலிருந்து சீக்கிரமாக நீங்கள் அழைத்து போவீர்க. ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதமும் இல்லாமல் ஆகி போயிடும். ஆமாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா அங்கே ஒன்றுமே இருக்கா, ஏன்னா இங்கே பேச்சு தாறுமாறாக இருக்குத. ஸ்தோத்திரம். சங்கீதம் 18 21 வாசிப்போம், 21-26 வரை. சங்கீதம் 18 போதும். இப்போ போகும்போது அங்கே சர்ச்சுக்கு போகாமல் இருந்தாலும் சரி, அங்கே தேவனுடைய நியாயத்திற்கு பின்னால் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறோம்ல, அப்போ ஆசீர்வாதம் வாங்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ வேணாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு துதிக்கான மகிமை செலுத்தாமல் அவருக்கு துரோகம் பண்ணுகிற போது அவர் எப்படி செயல்படுவார்னா, மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவனாக வெளிப்படுகிறார், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாக வெளிப்படுகிறார், புனிதருக்கு புனிதனாக வெளிப்படுகிறார். அப்போ நம்ம ஆண்டவரை எப்படி நினைக்கிறோமோ அப்படி நம்மளுக்கு வெளிப்படுவார். ஸ்தோத்திரம். எரேமியா 5 23-27 வரை வாசிப்போம். எரேமியா 5:23-27 வரை.
ஆ
இங்கே நாம் பார்க்கும்போது இந்த பருவத்தில் இந்த ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குது. அஞ்சாம் கிளாஸ் அஞ்சு வயசு இருக்கும்போது ஒன்றாம் கிளாஸில் படிக்கணும், ஆறு வயசில் ரெண்டாம் கிளாஸ் படிக்கணும், அப்படி படிச்சுட்டே இருக்கலாம். பத்து வயசு ஆகும்போது ரெண்டாம் கிளாஸில் படிச்சுருந்தா எப்படி இருக்கும்? ஆ, அப்போ பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வயசில் வளர்ந்து வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு இவ்வளோ வயசு ஆச்சு, இந்த இவ்வளோ நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, இப்போ அறுபது வயசு இருக்கிறவன் நான் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எப்போ சாவனே தெரியாதப்பா, ஆனால் அறுபது வயசு இருக்கிறவன் இல்லைங்க, நான் இப்போ தான் காலேஜுக்கு போயிட்டுருக்குறேன், நான் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் முடியாது. இப்போ நூறு வருஷம் வாழ்வது எப்படின்னு ஒருத்தர் புக் எழுதினார், ஆனால் அவர் கூட நூறு வருஷம் வாழ முடியல, ஆனால் அவர் புக் எழுதியிருக்காரு நூறு வருஷம் வாழ்வது எப்படி. தலையில் முடியே இல்லாதவன் முடி வளர்றதுக்கு எப்படின்னு மறந்து விட்ட கதை. அந்த மாதிரி இன்றைக்கு வந்து அந்தந்த பருவத்தில் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், என்ன ஆண்டவர்கிட்ட என்னென்ன ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும், நம்முடைய வாழ்நாளில் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் நினச்சி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நான் இப்போ காலேஜ் முடிக்க போகிறேன், இன்னும் ரெண்டு வருஷம் காலேஜ் நான் படித்தேன்னா எனக்கு வேலை கிடைக்காது, இந்த டைம்லேயே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு உருண்டு பிறண்டு ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி அவங்க காலேஜ் படிப்பை முடித்து அல்லது கல்யாணம் பண்ணி அல்லது வெளிநாடுகளுக்கு போய் இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்காக அந்தந்த காலத்தில் அந்த வேலையில் முடிக்கிறதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஆனால் இதற்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருக்கு பயப்படாமல் போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறார். அப்போ பயந்திருப்போம் என்று அவர்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லை, அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. அப்போ அந்தந்த வருஷத்தில் அந்தந்த காரியங்களை முடிச்சு போனாதான், இன்னும் பத்து வயசில் இருக்கிறீ, இன்னும் ரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கியான்னு மற்றவங்களாம் கேட்டால் ரொம்ப கேவலமாக இருக்கும். பத்து வயசில் அவன் அஞ்சாம் வகுப்பு படிக்கணும், அப்போ தான் அவனுக்கு பெருமை. பத்து வயசில் வந்து ரெண்டாம் கிளாஸ் படித்து மூணாம் கிளாஸ் வந்தானா, ஐயோ ஐயோ என்னப்பா இப்படி ஆகி போயிட்ட அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் பரிகாசம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆசீர்வாதம் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுனா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாவங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அதுக்கு என்ன பண்ணுறானா, நம்ம என்ன பண்ணுறாங்க, பொய் இருதயத்தில் அவனுக்கு அங்கே படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, அவன் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் அது ஆறு மாதம் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், எட்டாம் வகுப்பு வந்து எட்டு வருஷம் படித்தான் எப்படி இருக்குது கதை, எங்கூட ஒரு பையன் இருந்தான், அவன் எட்டாம் வகுப்பு எட்டு வருஷம் படித்தான், அப்படியே படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுங்க அப்படி இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து மூணு வருஷம் ஃபெயிலானாவே மூணாவது வருஷம் அவன் மூணு வருஷம் கட்ட வேண்டிய ஃபீஸை வந்து அதிகமாக கட்டணும், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி தரல, நான் இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது, ஒரு வருஷம் ஃபெயிலானா விட்டுருவாங்க, ரெண்டு வருஷம் ஃபெயிலானா விட்டுருவாங்க, மூணாவது வருஷம் ஃபெயிலானா நீ மூணு வருஷத்துக்கு கவர்மெண்ட் கட்ட வேண்டிய காசை அதிகமாக கட்டணும்னு அவன் கண்டிப்பாக கட்டி ஆகணும், இல்லாட்டா அவன் ஸ்கூல்லேருந்து தோற்றி விட்டுருவாங்க. சோத்திரம் இப்படியாக இன்றைக்கு பொய்யை சொல்லி சொல்லி குருவி போல் பொய்களை கொஞ்சம் சின்ன சின்ன பொய்யாக பிரித்து 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 வச்சுருது, அப்படின்னா முழு பூசிக்கை சோத்தில் மறைக்காமல் விட்டு விட்டா விட்டு விட்டா சின்ன சின்ன பொய்யை வச்சு மறைச்சு மறைச்சு மறைச்சு, ஆனால் நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல வசதி இல்லாமலாம் இருப்பாங்க, ஆனால் அந்தந்த வயசில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் ரொம்ப மக்கா இருப்பாங்க. அப்போ தேவனுடைய காரியங்களில் துதிக்கணம் மகிமை செலுத்தாமல் போகும் பொழுது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவு. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பொருள்கள் இருக்குது, இதெல்லாம் மாயான ஆசீர்வாதங்கள், ஆனால் தேவனுடைய ஜீவ சுவாசத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நித்தியமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பூமிக்குரிய அநித்தியமான உலகப் பொருள்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு ஆசீர்வாதம், தங்கம் வெள்ளி பொண்ணு, நான் அமெரிக்காவில் வேலை செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்மாரி மலையான கிடச்சிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்மாரி மலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நித்தியமான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஜீவசுவாசத்திலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு என்றைக்கு நித்தியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அதனுடைய ஜீவசுவாசத்தில் இருந்து புறப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருந்தால் தான் எல்லாத்துலேயும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப திறமையுள்ளவர்களாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், பரலோகத்தினுடைய காரியங்களில் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எரேமியா 17:7-11 வரை வாசிப்போம். எரேமியா 17 போதும். இங்கே நம்ம வாசிக்கிறதுல கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வறட்சி வந்தாலும் அங்கே வந்து இலை பச்சையாக இருக்கும். ஆமாம், எப்போவுமே பசுமையாக இருக்கும். என்ன கஷ்டம் திரும்ப வந்தாலும் அவங்கள தாக்கவே தாக்காது. ஆமாம், எந்த விதம் எல்லாமே சுலபமாக முடிஞ்சிடும். கஷ்டமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஐயோ, நான் என் பையனை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு பட்ட பாடு பாருங்கள், என்ன பாடு. ஆனால் சும்மா இப்படி போய் அப்படி போய் வந்தால் உன்னை பையனை சேர்த்தியாச்சு. அப்படி எல்லா காரியம் ரொம்ப சுலபமாக முடியும். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. என்ன கஷ்டம் துன்பம் சோதனை வந்தாலும் அது ஒரு வாட்டமும் இருக்காது, எந்த கலக்கமும் இருக்காது, பச்சையாக இருக்கும். மலத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தாமல் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறது. அப்படின்னா அந்தந்த வயசில் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் ஆண்டவர் அப்படியே கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அதை விட்டு போட்டு வேறு காரியத்தின் மேலே நம்பிக்கை வச்சா, நான் படிச்சிருக்கிறேன், எப்படி நான் சம்பாதிச்சிருவேன், இந்த வேலையில் இன்னொரு வேலை, இந்த காசை எடுத்து இன்னொன்றில் போட்டு நான் எப்படி பரட்டிடுவேன், இல்லை இந்த ஊரில் வாழ முடியலைனாலும் வேறு ஊரில் போய் நான் எப்படியோ பிழைச்சிடுவேன், இந்த திறமை இல்லைனாலும் நான் வேறு திறமை எனக்கு இருக்குது, அதை வச்சு நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. அப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயம் தான் வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப ஆமாம். அங்கே வானத்தின் பலகனி அடைச்சாச்சுன்னா இங்கே வந்து ஆமாம், ஆண்டவரை வஞ்சிக்கிறது, ஆண்டவரை ஏமாத்துறது, எல்லா கேடும் நிறைஞ்சிருக்கும். இங்கே பண்டகசாலை வெறுமையாக இருக்குதே. அப்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவருடைய இருதயம் சகலவித ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும். அப்படி இல்லைன்னா தேவனுடைய கோபம் இருந்ததுன்னா இந்த இருதயம் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி ஏமாற்றி, ஏன்னா அந்த குருவியெல்லாம் நிறையா இருக்குது இருதயத்துக்குள்ளே, சின்ன சின்ன பொய்யை வச்சுட்டு ஏமாற்றிட்டு போனால் அப்படியே மற்றவங்களை எல்லாத்தையும் பேசி ஏமாற்றிடலாம். அப்போ ஆண்டவர் இருதயத்தை பரிசோதித்து அவங்கவுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 11 வாசிப்போம். பின்மாரி மலை இல்லாதனால முடிவிலே மூடனாயிருது. இதெல்லாம் இருக்கும், முடிவு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பாங்க, இப்படி வந்திருப்பாங்க, அப்படி வளர்ந்துருப்பாங்க, இப்படி வளர்ந்துருப்பாங்க, ஆனால் இருதயத்தில் கபடம் சூதும் வஞ்சனையும் இருந்து ஆண்டவரை நம்பாமல் கர்த்தர் மேல் தங்களுடைய முழு நம்பிக்கையை வைக்காமல் வேறு ஏதோ பொருளை வச்சு வச்சு இப்படி போய் போய் வரும்போது முடிவு பார்த்தீங்கன்னா ஆமாம், முடிவு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, முடிவு இப்படி ஆகிப்போச்சே. அப்போ அந்த எல்லா காரியங்களையும் தெரிஞ்சவங்க, ஐயோ எப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இவங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சே, காரணம் அது ஆண்டவருடைய கோபாக்கினை. அப்போ பின்மாரி மலை நம்மளுக்கு இருந்தால் தான் முடிவும் நல்லாயிருக்கும். பின்மாரி மலை இல்லாதனால பயிர் வந்து எப்படி கருகி ஒன்றுமில்லாமல் போகுதோ அந்த விவசாயிக்கு அந்த பயிர் வச்சவனுக்கெல்லாம் ரொம்ப நஷ்டம் அடைவோம். அந்த மாதிரி முன்மாரி மலை நம்மளுக்கு இருந்தாதான், அப்படின்னா முன்மாரி மலையில் பரிசுத்தாவியில் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் அப்படி இப்படி கிடைச்சாலும் கூட பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்தால் முடிவிலே மூடனாக இருப்பான். அப்போ ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவே நல்லது அப்படிங்கிறத விட இந்த மாதிரி வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆரம்பத்தில் எப்படி எப்படி இருக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம ஆவிக்குரிய காலங்கள்லாம் வளர்ந்து வளர்ந்து வரும்போது நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அந்த முடிவு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறது தான் நம்முடைய முடிவாக இருக்கணும். அப்போ முடிவு நல்லா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்மாரி மலைக்காக காத்திருந்து நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய பின்மாரி மலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதுக்காக நாம் என்ன செய்யலாம், வானத்தின் பலகனியை அடைச்சி வச்சிடலாமா திறந்து வைக்கலாமா? ஆமாம், திறக்கிறதும் மூடுறதும் நம்மக்கிட்ட கிடையாது, அது ஆண்டவர்கிட்ட இருக்குது. நோவாட் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ எல்லாம் ஏறிங்க, ஆண்டவர் அந்த பேழையின் கதவை அடைத்தார். அப்போ அந்த கதவை திறக்கிறதும் அடைக்கிறதும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த கதவை திறக்கணும்னா முடியுமா? முடியாது, அடைக்கிறதுனாலும் முடியாது, திறக்கிறதுனால முடியாது, அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அதனால் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையில் வாசித்து சிந்தித்து தேவன் மேல் பிரியம் வைத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரை சேவித்தால் வானத்தின் பலகணிகள் எப்பவுமே திறந்திருக்கும். இருதயத்தில் தேவனுடைய பண்டகசாலை ஆகிய இருதயத்தில் நல்ல அறிவு நிறைஞ்சிருக்கும். இப்படி ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு இருக்கும்போது நாம் அநேகருக்கு எழுத்தின்படி வட்டிக்கு கொடுக்காம ஆவிக்குரியபடி இலவசமாக எல்லா காரியத்தையும் கொடுக்கலாம். நம்ம அடுத்தவங்க கேட்குற ஆலோசனையை நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு சேகரித்து வைத்ததை நாம் பேசும்போது பின்மாரி மலை போல் மற்றவங்க உட்காந்து வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆ என்று திறந்து வாயை திறந்து கேட்டார்கள். அந்த மாதிரி நம்ம பேச பேச பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பரவாயில்லையே நல்லா இருக்குத, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், இதனுடைய முழு காரியம் என்னங்கிறது ரொம்ப அமைதியாக இருந்து கேட்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முடிவு நல்லா இருக்கணும்னா நாம் தேவன் மேல் பிரியம் வைத்து தேவனுடைய வார்த்தைகளை நேசித்து வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது தேவனுடைய காரியங்களுக்கு செலுத்த வேண்டிய தசம்பாவம் காணிக்கை மற்றும் தேவனுக்கு நாம் எப்படி எப்படி என்னென்ன காரியங்களை செய்யணுமோ நாம் செய்யும்போது தேவன் நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.